வணக்கம்.
வணக்கம் ஆசிரியர் சிவனேசன் அவர்களே, மீண்டும் உங்களை இந்த மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். சென்ற வாரம் மகா சிவராத்திரி மிக அருமையாக எல்லோரும் கொண்டாடினார்கள். இந்த சிவராத்திரி வளமையை விட இந்த முறை மிகவும் சிறப்பாக அமைந்தது, அதுவும் கனடாவிலே மிகவும் சிறப்பாக அமைந்தது என்று கூறலாம். எங்களுக்கு எல்லாம் இந்த சமய உற்சவங்கள் விழாக்கள் வருகின்ற பொழுது, வார இறுதி நாட்களில் விடுமுறை நாட்களில் வருகின்ற பொழுது, அவற்றை அனுசரிப்பதிலும் கொண்டாடுவதிலும் மேலதிகமான அனுகூலங்கள் இருக்கின்றன. அது ஒன்று. அப்ப அன்றைக்கு வந்து ஒரு சனிக்கிழமையாக இருந்தது. அதே போல அன்றைக்கு சனிக்கிழமை பிரதோஷமாக அமைந்தது இன்னொரு சிவராத்திரி ஒரு சிறப்பு. சிவராத்திரி பொதுவாக சதுர்த்தசியிலே வரும், அதாவது 14வது நாள் இந்த சந்திரன் தேய்ந்து கொண்டு வருகின்ற 14வது நாள் வருவது. ஆனால் அரிதாக அது 13 பற்றி சென்ற முறை பார்த்திருந்தோம். ஆகவே அது பிரதோஷமாக அமைந்தது. அந்த அது அமைந்தால் அது 2வது சிறப்பு. மூன்றாவதாக பிரதோஷங்களிலும் சனி பிரதோஷம் மிகவும் விசேஷமானது. பிரதோஷ விரதத்தை தொடங்குபவர்கள் சனி பிரதோஷ காலத்திலே தொடங்குவார்கள். ஆகவே இது ஒரு சனிக்கிழமையாக இருந்து சனிக்கிழமை பிரதோஷமாக இருந்தது, இது ஒரு மும்மடங்கு சிறப்பை தருகிறது. அத்தோடு கனடாவிலே அன்றைக்கு
நேரமான
இரவிலே எங்களுக்கு அது ஒரு அதிகமான அனுகூலத்தை தந்தது. உண்மையாகவே அன்றைக்கு மிக சிறப்பாகத்தான் கனடாவிலே சிவராத்திரி விழா நடந்திருக்கின்றது. பலரும் கொண்டாடி இருக்கிறார்கள் என்றால், பூக்கடைகளிலே பூக்களை கிடைக்கவில்லை, வில்வம் கிடைக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு அங்க மக்கள் மிக, இது ஒரு இறைவனுடைய திருவருள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு திருவருள் பதிந்திருக்கின்றது இந்த திருநாட்டிலே. ஏதோ ஒரு எங்களை அறியாமல் இறைவனுடைய அருள்படத்துடன் நடைபெற்றிருக்கின்றது. இதை மேலும் ரெண்டு விதங்களிலேயும் சொல்லலாம். என்னுடைய குருநாதர் ஞானகுரு கிருஷ்ண சிதம்பரம் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் சொல்லுவார், அவருக்கு 82 வயதாகின்றது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே கடைசியாக அவருடன் கூட்டியல் பேராசிரியராக இருந்து சமீபத்திலேதான் ஓய்வு பெற்றிருந்தார். அதுக்கு முன்னாலே சிங்கப்பூர் பல்கலைக்கழகத்திலெல்லாம் இருந்து மருத்துவத்திலே நரம்பியல் துறையில ஆராய்ச்சி செய்வர்கள் செய்த விஞ்ஞானியர். அவருடைய துணைவியாரும் உடற்கூட்டிகள் துறையிலே ஆராய்ச்சிகள் பயில செய்தவர். மருத்துவத்திலேயே கிரேஸ் அனட்டமி என்ற ஒரு புத்தகம்
இருக்கிறது,
பைபிள்.
பைபிள் அதுதான்,
நாங்களே அதை படிப்போம், ரெஃபரன்ஸ் புக் மாதிரி, எங்களுடைய வேதங்கள் மாதிரி. அந்த கிரேஸ் அனட்டமியிலே ஈடா கிருஷ்ணமூர்த்தி என்று அவருடைய துணைவியாருடைய கண்டுபிடிப்புகளை பற்றி
இருக்கின்றது. பிரசித்தி பெற்ற
ஒரு விஞ்ஞானத்தை, மருத்துவ விஞ்ஞானத்திலே ஒரு உச்சத்திலே இருந்தவர். அப்ப அவர் சொன்னார், எத்தனையோ ஆண்டுகள் தன்னுடைய ஆராய்ச்சி, எத்தனையோ மாணவர்களை உருவாக்கிய அனுபவ அறிவு, எத்தனையோ கோயில்கள் திருத்தலங்களுக்கு சென்று வந்த பாக்கியம், எத்தனையோ மகான்களை தரிசித்த பாக்கியம், அதில் பெற்ற அறிவை அவர் சுருக்கி சொன்னார். அவர் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் என்று செய்தார் எங்களுக்கு இந்த வருகிற பொழுது. அது அந்த ஒளிப்படத்துறையிலே கம்ப்யூட்டர்ல போட்டு காட்டுறது. சொன்னார், இது நான் தயார் செய்தது எத்தனையோ வருடத்து அனுபவங்களை எல்லாம் போட்டுதான் அதை தயார் செய்திருக்கிறேன். சங்கத்தை உண்மையாய் சொன்னால் நம்ப மாட்டாய், இதை நான் ஒரே ஒரு இடத்திலேதான் போட்டு காட்டியிருக்கிறேன், அது உங்களோட டொரண்டோவில்.
உண்மையிலே அது ஒரு பெரிய பாக்கியம். டொரண்டோ
அவர் சொன்னார், நான் இதை போட்டு காட்டுவது கிடையாது, யார் கேக்குறாங்க என்று சொன்னார். உண்டு சொன்ன, அமெரிக்காவெல்லாம் போயிருக்கிறேன், எல்லாம் போகின்ற பொழுது பிள்ளைகள் அது சமூக ரீதியா போய் வந்திருக்கிறேன். இந்த டொரண்டோ மாநகரிலேதான் தன்னுடைய இத்தனை வருட கால அறிவு, ஆராய்ச்சி, அனுபவம், ஆன்மீக பயிற்சி என்பவற்றின் சாரமாக தயாரித்த அந்த செய்தியை எடுத்து சொல்லுவதற்கு தனக்கு வாய்ப்பு
கிடைத்தது.
அது ஒரு இறையினுடைய ஒரு அருள் என்று சொன்னேன், அதான் அவர் சொன்னது.
உண்மையிலே டாக்டர், இப்ப இதுகளை பார்க்கும் பொழுது அண்மையில், அதாவது 2 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே சண்முகவேல் ஐயா வந்து நடத்திய அந்த ஒரு சொற்பொழிவு கோவை, நான் நினைக்கிறேன் வேறு எந்த நாட்டிலும் இவ்வளவு திடமா
உண்மையிலே. இவர் அவர் சொன்னதன்படி பார்த்தால், இந்த நகரிலே இறைவனுடைய செய்திக்கு ஒரு அடித்தளம் போடப்படுகின்றது. இரண்டாவதாக பார்த்தால், எங்களுடைய வித்யா குரு சண்முகவேல் ஐயா அவர்கள், அவரும் ஆங்கிலத்திலே வலும் தமிழிலே வாய்ந்தவர் சைவ சித்தாந்த சைவ சித்தாந்த பேராசிரியர் திருவாவடர் ஆதீனத்துக்கு அப்படியெல்லாம் இருந்த ஆணை நான் சந்தித்தது 2008 சூரிச் மகரல் சுவிட்சர்லாந்து நடந்த உலக சைவ மாநாட்டிலே சந்தித்த உடனேயே கண்டதும் காதலண்டது மாதிரி அவர் இட்டு விட்டது. நீங்கள் உங்களுக்கு வந்து சொற்பொழிவு செய்ய வேண்டும், உங்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். சம்மதித்த அதுக்கு அடுத்த வருடம் கோடைக்கால விடுமுறைக்கு இங்கே வந்திருந்து 3 அவரும் அவருடைய துணைவியார் இருந்து இந்த சைவ சித்தாந்த வகுப்புகளை 2 நடத்தினார்கள். ஒன்று சைவ சித்தாந்த விளக்கம், மற்றது சைவ சமய கொள்கை. சித்தாந்த விளக்கத்திலே ஆழ்ந்த தத்துவ விஷயங்களை சிந்தித்து எங்களுக்கு விளங்கப்படுத்தி தெளிவுபடுத்தினார்கள். சைவ சமய கொள்கை விளக்கத்திலே நடைமுறைகள், கோயில் வழிபாடு, கிரியைகள், விரதங்கள் அதுகளை பற்றி விளங்கப்படுத்தினார்கள். 2-3 காலமாக தொடர்ந்தேக்கியாக நடந்தது. கிழமையிலே 5 அது நடந்து கொண்டிருந்தது. பலர் வந்திருந்தார்கள். அந்த விடத்திலே ஒன்று சொல்ல வேண்டும். அவர் சொன்னார், எத்தனையோ இடங்களுக்கு போயிருக்கின்றேன், கற்பித்திருக்கின்றேன். இந்திய
அவருடைய
சைவ சித்தாந்த பயிற்சி மையங்களை அவர் பொறுப்பாக எடுத்த இடங்கள் நடத்தியிருக்கின்றேன். ஆனாலும் இந்த டொரண்டோ மாநகரிலே இருந்தது போல ஒரு ஆழ்ந்த சமய விஷயங்களையும் தத்துவ விஷயங்களையும் அறிவதற்கும் கேட்பதற்கும் மக்கள் தொடர்ச்சியாக தவறாமல் தினமும் வந்து இருந்து 2-3 அமர்ந்திருந்து கேட்பது இங்கேதான். நான் அவருடைய 2 சந்தேகங்கள் கேட்டேன். இன்னும் இப்படி சொல்கிறார்கள், இந்தியாவில் எல்லாம் இருக்கிறார்கள், சைவ சித்தாந்த பயிற்சி மையங்கள் இருக்கின்றன, படிப்பவர்கள் வருகிறார்கள், பெரும்பாலானவர்கள் வயது வந்தவர்கள், வயதான காலத்தில் படித்தால் அடுத்த புறவிக்கு வரும் என்ற நம்பிக்கைகளை வந்து அறவாசி தூங்கிக் கொண்டிருப்பார்கள். அடுத்ததாக சில பேர் அங்கே இருக்கின்ற கல்லூரிகளில் இருக்கின்ற பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் அவர்களுக்கு இந்த பயிற்சியிலே பயிற்சி பெற்று அதிலே ஒரு பட்டம் பெற்றால் அவர்களுக்கு அதிலே ஒரு படி உயர்வு கொண்டிருக்கின்றது. அந்த நோக்கம் உண்மையிலேயே சைவ சித்தாந்தம் என்று கற்பவர் வேண்டவர்கள் மிக மிக அருமை
உண்டு.
அதனால நீங்கள் பல வெளிநாடுகள் லண்டன் போயிருக்கிறீர்கள், போயிருக்கிறேன், சமய சொற்பொழிவு என்று அழைப்பார்கள். திருவிழாவை சார்ந்து இருக்கும். திருவிழாவிலே போயிருந்து அந்த இடத்திலே சொற்பொழிவு கொடுத்தால் அது உருவாக ஒரு பொதுவாக இருக்கும். அந்த மக்களுக்கு பலருக்கு இல்லாவிட்டால் ஆழ்ந்த தத்துவ விஷயங்களை மக்களுக்கு விளங்காது, புரியாது இருக்கும். ஆனா அந்த திருவிழா முடிந்தவுடன் கூட்டம் கலைந்துவிடும். அதுக்கு பிறகு நாங்கள் அந்த நாட்டில இருப்போம், 2-3 இருந்து அந்த இடங்களை சுற்றி பார்ப்போம். ஆனால் யாரும் வந்து இப்படி தத்துவ விஷயங்களை அலந்தாராய்வது கிடையாது. இதை சொன்ன 2வது. 3வது சொன்னார், இவ்வளவு காலம் செய்திருந்தாலும் இங்க டொரண்டோ மாகாணங்களே தான் எனக்கு என்னுடைய அந்த வகுப்புகளை விளக்கங்களை துளக்கமாக கொடுக்க முடிந்தது. ஏனென்று சொன்னால் நான் பயணம் செய்கின்ற பொழுது 1-2 புஸ்தகங்களை என்னுடைய ரெஃபரன்ஸ் புக்ஸாக கொண்டு
வருவார்.
ஆனால் என்னுடைய புஸ்தகங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வர முடியாது. குறிப்பு புத்தகம் நீ டொரண்டோ மாநகரில் வந்திருந்த பொழுது என்னுடைய உங்களுடைய வாசிக சாலையிலே தனக்கு தேவையான மூல புஸ்தகங்கள் அவ்வளவும் இருந்தன. தனக்கு முழுமையாக தன்னுடைய சொற்பொழிவுகளை விளக்கங்களை கொடுக்கக்கூடியதாக வகுப்புகளை நடத்தக்கூடியதாக இருந்தது. அடுத்தது சொன்ன, இங்கேதான் முதல் முதலாக நாங்கள் இந்த ஒளிப்படம் எடுத்து ஆவணப்படுத்தினோம். வீடியோ படம் ஒரு போதும் எடுக்கவில்லை. அதுதான் அவர் சொன்னது, இதுவும் இங்கேதான் நடந்தது. ஒரு அடித்தளம் இட்டார் எங்களுக்கு. பார்த்தால் பலவிதமான சங்கங்கள் இருக்கின்றன, சமய குழுக்கள் உள்ளவர்கள் இருக்கிறார்கள், குருமார்களை தொடர்புகள் ஒருவர் ஒருவர் கதைப்பதும் இல்லை, சிலவர்களே பகை கூட இருக்கலாம். ஆனா எல்லாரும் வந்திருந்து ஒன்றாக அமர்ந்து கேட்ட முதல் அமர்வாக அது அமைந்தது. அவரோட அடிமையான அடித்தளம் விட்டு சென்றார். அப்படியெல்லாம் பார்க்கின்ற பொழுது இங்கே இந்த டொரண்டோ மாநகர் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநகராக இருக்கின்றது. இங்கே இறைவனுடைய செய்திக்கு அடித்தளம் விடப்பட்டு சில பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இது உண்மை அறியாமலே நடந்து கொண்டிருக்கின்றது. இது நம்முடைய ஞான குருவனுடைய கருத்து, நம்முடைய வித்யா குருவனுடைய கருத்து. அடுத்ததாக சிவயோக சுவாமிகள் எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் இருந்தவர், அவருடைய வழிகாட்டலே இன்றைக்கு எத்தனையோ பேர் நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம். அவர் போட்ட அடித்தளம் தான் இங்கே வந்தது.
உண்மையிலே அவர்
அப்ப அந்த முதல் படி அங்கே என்றுதான் சொல்ல வேண்டும். அவர் அங்கே அவர் படி போட இங்கே மற்றவர்கள் அதை மேலும் செம்மைப்படுத்தி இந்த பாதை தயாராகி கொண்டிருக்கின்றது. இந்த பாதையிலே பயணிப்பதற்கு நீங்களும் தயாராக இருப்பீர்கள் என்று நம்புகிறோம்.
உண்மையிலே இது ஒரு கிடைக்க முடியாத ஒரு அரும்பேறு என்றுதான் நான் சொல்ல வேண்டும் டாக்டர். ஏனென்றால் டொரண்டோவை இறைவன் தெரிந்தெடுத்து இவ்வாறான பல பேரை ஈடுபடுத்தி ஒரு உங்களை கொண்டு ஒரு மையம் ஒன்று அமைத்து மெய்யகம் என்ற அந்த பனிமனையிலே இவ்வாறான செயற்பாடுகள் செயற்பட வேண்டும் என்று அவன் திருவுளங்கொண்டு
அதிலே அற்புதங்களை பற்றி பல பேர் சொல்லுகின்றோம். இறந்தவர் பிழைப்பதில் இருந்து, நோய்கள் குணமாவதிலிருந்து, வியாதிகள் போவதிலிருந்து எத்தனையோ அற்புதங்களை பற்றி சொல்லுகின்றோம். இந்த மிகப்பெரிய அற்புதம் என்னவென்றால், இன்றைக்கு இந்த மீடியாவில வானொலியிலேயோ தொலைக்காட்சியிலேயோ இந்த ஆழ்ந்த சமய தத்துவ உடையங்களை மக்கள் ஆழமாக கேட்டு வருவது, அதை பற்றி கலந்துரையாடி வருவதும், அதை பற்றிய வினாக்களை எழுப்பி தமது சந்தேகங்களை தெளிவாக்கிக் கொள்வதும் தான் மிகப்பெரிய அற்புதம்.
ஏனென்றால்
இவையெல்லாம் சுவாரஸ்யமான ஜனரஞ்சகமான விடயங்கள் அல்ல, இது ஒரு சாதாரணமான விஷயம் என்று சொல்ல முடியாது. இதுதான் மிகப்பெரிய அற்புதம். இங்கு உண்மைதான்.
அத அந்த ஒரு பணியிலே ராஜ்குமாரோடு இப்பொழுது நான் நிற்கிறேன். ஏறக்குறைய 25 ஆண்டுகள் எனக்கு தொடர்பு உண்டு. அவர் ஆரம்ப காலத்தில் இருந்த ஒரு 2 மணித்தியால வானொலியாக ஆரம்பித்து இவ்வாறு படிப்படியாக வளர்ந்து அவரோடு நானும் இப்படி ஈடுபட்டு கொண்டே போகிறேன். இதெல்லாம் தெய்வ செயல் என்றுதான் நாங்கள் கருத வேண்டும். இவ்வாறான இந்த ஒரு விழிப்புணர்வை நீங்கள் இன்னும் மென்மேலும் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பது உண்மையிலே பாராட்டுக்குரியது. இந்த மாதிரியான நிகழ்ச்சியை நாங்கள் ஏப்ரல் மாதம் 2010 ஆரம்பித்தோம். இந்த விஞ்ஞானமும் விஞ்ஞானம் என்ற நிகழ்வு, இதற்கிடையில் எத்தனையோ பேர் இதை கேட்டு நாங்கள் செல்கின்ற இடமெல்லாம் ஆஹா, இப்படியான ஒரு சமய பின்னணி எங்களுக்கு இருக்கின்றதா என்று வியந்து கேட்கிறார்கள்.
அதில் ஒன்றுமல்ல, இது இந்து இது நாங்கள் சொல்லுவது இந்து சமய தளத்திலே நாங்கள் என்று சொன்னாலும்
கூட
நாங்கள் சொன்னால் சொல்லுவது வந்து இஸ் நாட் ஸ்ட்ரிக்ட்லி டினோமினேஷன். சமய எங்களை சமயத்துக்கு நின்று சொன்னாலும் இது சமய எல்லைகளை தாண்டி மற்ற மதத்தவர்கள் கூட இது ஆர்வமாக கேட்கிறார்கள். பல கிறிஸ்தவ அன்பர்கள் இதை கேட்டு எங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வானொலியில் நேரடியாகவும் சரி, நாங்கள் தனிப்பட்டவர்களை சந்திக்கும் போதும் சரி, அதே விதமாக முஸ்லீம் அன்பர்களும் கேட்டு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சென்ற மாதம் கூட 2 நண்பர்களை தனித்தனியான இடங்களை சந்தித்தேன். ஒருவருடைய வைத்தியசாலைக்கே வந்து அழைத்தார். அவர்கள் கூட இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்தேச்சியாக கேட்டு வருகின்றார்கள். அப்படி இது பலரையும் சென்று அடைகின்ற ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கின்றது. ஒரு இறைவனுடைய செயல் என்றுதான் சொல்ல வேண்டும். நாங்கள் எல்லாம் இறைவனுடைய கருவிகள்.
ஆமாம்,
இறைவன் தான் இயக்குவன். ஸ்ரீ ராமகிருஷ்ணன் சொல்லுவார், அமி ஜந்திரம் துமி ஜந்திரி, நான் வெறும் மிஷின் ஜந்திரம், நீதான் ஜந்திரி
இயக்குபவன்.
அந்த மாதிரி இறைவன் எங்களை இயக்குகின்றான், கருவிகளாக வைத்து செயற்படுகின்றான். அந்த விதத்திலே இறை அருள் தான் இங்கே செயற்படுகின்றது என்று சொல்ல வேண்டும். இறைவனுக்கு 2 விதமான அருள்களை பற்றி சொல்லுகிறார்கள். எல்லாம் இறைவனுடைய அருள்தான். இந்த உலகத்திலே இருக்கிற போகங்களை தந்து அதனுடைய தோய்த்து எங்களை அனுபவிக்க வைப்பதும் இறைவன் தான். அது திரோதான சக்தி அல்லது மறைப்பு சக்தி என்று சொல்லுவார்கள். அதே இறைதான் இந்த ஆன்மீக விஷயங்களை வெளிப்படுத்தி தெளிவுபடுத்தி அருள்வதும் அதே இறைவனுடைய சக்தி தான். அதை அருட்சக்தி என்று சொல்லுவார்கள்.
நம்முடைய
பஞ்சாட்சர மந்திரத்திலே பார்த்தால் நம சிவாய என்று வருகின்றது, அல்லது சிவாய நம என்று வருகின்றது. இதுல இந்த சிவ என்ற எழுத்துல இருக்கிற வா என்கின்ற எழுத்து அருட்சக்தி, ஆன்மாவை இறைவுடன் சேர்த்து தெளிவுபடுத்துகின்ற சக்தி அருட்சக்தி. அதே மாதிரி ந என்று வருகின்ற சிவாய்யாவுக்கு அடுத்ததாக ந என்ற எழுத்து வருகின்றது. இந்த ந என்ற எழுத்து உள்ள சக்தி மறைப்பு சக்தி, திரோதான சக்தி. நடுவிலே இந்த ய என்ற பஞ்சாட்சர ஐந்தெழுத்து மந்திரத்திலே நடு எழுத்து ய, எங்களுக்கு தெரியும் இந்த நடு எழுத்து ய ஆன்மாவை குறிக்கும், எங்களுடைய உயிரை குறிக்கும். உயிரை பசு என்று சொல்லுவார். இந்த எங்களுக்கு தெரியும் இந்த பசுவுக்கு குளம்படையாளம், கால் அடையாளத்தை பார்த்தீர்கள் என்றால் மாடு அங்க ஊரில் பார்த்தவர்களுக்கு தெரியும் குளம்படையாளம் ய வடிவத்தில்
இருக்கும்.
இந்த பசுவை குறிப்பதற்கு ய என்ற எழுத்து வந்தது தமிழிலே. ஏனென்று கண்டால் இது கல் தோன்றி மண்தோன்றா காலத்து முந்தோன்றி மூத்த தமிழ். இது அந்த காலத்திலே குகையிலே சித்திர வடிவ எழுத்துக்கள் இருந்த காலத்திலே இந்த பசுக்களுடைய எண்ணிக்கையை குறிப்பதற்காக ஒவ்வொரு எண்ணிக்கைக்கும் ய போடுவார்கள். இப்ப பசுவை குறிக்கின்றது அந்த ய. தமிழ் மொழிக்கு இதுக்குள்ள தொடர்பையும் சொல்ல வேண்டும்.
உண்மையிலே தமிழ் மொழியினுடைய அந்த அடிப்படையை பார்க்கும் பொழுது டாக்டர், உண்மையிலே எவ்வளவு ஒரு சித்தாந்த விளக்கத்தோடு அது எழுதுகிறது.
டிவைன் லாங்குவேஜ் என்று சொல்லுவார்.
அது டிவைன் லாங்குவேஜ்.
அப்ப இந்த சொல்லுவார்கள், இந்த என்னென்றால் மொழிகள் எல்லாவற்றையும் தந்தது இறைவன். இந்த இறைவன் 18 பாஷைகளிலே இந்த தர்மங்களை விளக்கினான் என்று திருமந்திரம் சொல்லுவார். பண்டிதராவார் 18 பாடையும் அண்ட முதல்வன் அறஞ்சொன்னவாறே. இங்கே சொன்னார் தத்துவ ஞானம் உரைத்தது தாழ்வரை தாண்ட மலைப்பகுதியிலே சொன்னார். மகேந்திர மலை சாரரண்டு காஷ்மீர தேசத்திலே இருந்து அவர் சொன்னார். அதான் அந்த மொழிகளின் புறப்புடம். அந்த 18 பாஷைகள் தான் இன்றைக்கு உலகத்திலே இருக்கின்ற பாஷைகளுக்கெல்லாம் அடிப்படை. இடையிலே என்ன நடந்தது என்று கேட்டால், இந்த 17-18 நூற்றாண்டு 19 நூற்றாண்டிலே அந்த ஐரோப்பிய மொழியினார்கள் லிங்குஸ்டிக் ரிசர்ச்சில் அவங்க செய்கின்ற பொழுது வந்து பார்த்தால், தங்களுடைய லட்டீன், கிரீக் மற்றது ஜெர்மன் பாஷைகளிலே இருக்கின்ற வேர் சொற்கள் வேர்ட்ஸுக்கும் இந்த சமஸ்கிருதத்துக்கு இருக்கிற மொழியை பார்த்து அவர்கள் அதிர்ந்து போய்விட்டார்கள். தே வர் ஷாக்ட் டு சீ த சிமிலாரிட்டிஸ் வித் இன் த சான்ஸ்கிரிட் அண்ட் தி யூரோப்பியன் லாங்குவேஜ். அதிலே அவர்கள் கன்க்ளூட் பண்ணார்கள் என்று கேட்டால், இந்த சமஸ்கிருதமும் இந்த மொழிகளும் வந்து ஒரே தாய்மொழியில் இருந்து வந்திருக்க வேண்டும். ஆகவே இந்தோ ஆரியன் லாங்குவேஜ் என்ற தியரியை சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த தியரியும் கூட அடிபட்டு போயிடுச்சு. இந்த மொழிகளுக்கெல்லாம் ஊர் வேர் சொல்லு ஒன்றாயிருப்பதற்கு காரணம் என்று கேட்டால், மொழிகளை தந்தவன் இறைவன். மொழிகளை தந்தவன் இறைவன். இறைவன் இருக்கின்ற பொழுது எங்களுக்கு தெரியும் மொழி எப்பொழுது வந்தது, மனுஷன் வந்த பிறகுதானே மொழி வந்தது. இறைவன் எப்ப இருக்கிறார், மனுஷனுக்கு முன்னாலே இருக்கிறார். எங்களுக்கு தெரியும் விஞ்ஞானத்திலேயே மனுஷனுக்கு முன்னாலேயே உயிர்கள் எல்லாம் இருந்திருக்கின்றது தானே. டைனோசோர் இருக்கின்ற காலத்தில் 60 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் மனுஷன் இருந்தானா?
இல்லையே.
இல்லையே. அப்ப அந்த காலத்துல மொழி இல்லை, மனிதன் வந்த பிறகு மொழி வந்தான் தொடர்பாடலுக்காக. அப்ப மனிதன் மனிதனோடு தொடர்பாடலுக்காக மொழி வந்தது. அந்த மொழியை தந்தது இறைவன். அவர் தந்தது அந்த காஷ்மீர் மொழிகளின் புறப்படம் என்று சொல்றது அதுதான். அதனுடைய அத்தனை அந்த மொழிகளுக்கிடையே வி சீ த லாட் ஆஃப் சிமிலாரிட்டிஸ் அந்த இது இருக்கு. அந்த வகையிலே அவர் தந்த அதிலே எங்களுடைய இதுல வந்து ரெண்டு மொழி ஆரியமும் தமிழும் கேரிகையார்க்கு கருணை செய்தானே. அம்மாதேவியார் மூலமாக அந்த சமஸ்கிருத மொழியையும் தமிழ் மொழியையும் தந்தார். அந்த ரெண்டு மொழியிலேயும் எங்களுக்குரிய நூல்கள் இருக்கின்றன. சமஸ்கிருத மொழியிலே நமக்குரிய வேதங்கள் இருக்கின்றன. வேதத்தை விட்ட அறமில்லை, தர்க்கவாதத்தை விட்டு வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்கள் என்று திருமந்திரம் சொல்லு வேறு சொல்லுவார்கள். இதெல்லாம் ஆரியருடையது. அதான் தர்க்கவாதத்தை விட்டு வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே. இந்த வேதத்தை ஓதியே வீடு பெறு வருகின்றது என்றிருக்கின்றது. எங்களுக்கு 63 நாயன்மார்கள் ஒருத்தர் உருத்திர பசுபதி நாயனர். உருத்திர பசுபதி நாயனார் என்றவர் சிவ பிராமணர். அவர் ஸ்ரீ ருத்ரத்தை ஜபிப்பதன் மூலமாக ருத்ரத்தை ஜபிப்பதன் மூலமாக அவர் வீடு பெறடைந்தார். இன்னைக்கு ஸ்ரீ ருத்ரம் பல பேருக்கிடையே பிரபலமாக வருகிறது. ஸ்ரீ சத்யசாயி பாபா அமைப்பினூடாக அவருடைய மாணவர்களுக்கு இதை பயிட்டு வைக்கின்றார்கள். அது ஒன்று. அடுத்ததாக ஸ்ரீ வித்யா வித்யாபீடத்தைச் சேர்ந்த எங்களுடைய ஹரணையா ரோச்செஸ்டர் ராஜராஜேஸ்வரி அவர்களும் இந்த ஸ்ரீ ருத்ரத்தை பாவிக்கின்றார்கள் பூஜைகள். ஆனா ஸ்ரீ ருத்ரம் வந்து மிகவும் அவதானமாக பாவிக்க வேண்டியது. குருமுகமாக அதற்குரிய ஒத்தாரிட்டி வரவணும். எல்லாரும் சொல்லுகிறார்கள், நானும் சொல்ல வேணும் என்று ஸ்ரீ ருத்ரத்தை புத்தகத்தை பார்த்து டேப்பை பார்த்து லேர்ன் பண்ணுவது கிடையாது. அது குருமுகமாக வர வேண்டும். எங்களுக்கு ஸ்ரீருத்ரத்துக்கு இணையான பாடல் எங்களுக்கு இருப்பது திருவாசகத்தில் இருக்கிற சிவபுராணம். சைவர்களுக்குரிய நமச்சிவாய மந்திரம் அந்த ஐந்தெழுத்து மந்திரம் ஸ்ரீ ருத்ரத்திலே தான் இருக்கின்றது. அது சதுர்வேதத்தின் ஒரு பகுதி. அதே மாதிரியாக அந்த எங்களுடைய திருமுறைகளின் நடுப்பகுதியில் இருக்கின்ற திருவாசகம் எட்டாம் திருமுறை, அந்த எட்டாம் திருமுறை திருவாசகத்தில் இருக்கிற முதற் பாடல் இந்த சிவபுராணம். அதிலேயே நமசிவாய வாழ்க என்று தொடங்குகிறது. ஆகவே சிவபுராணத்தை சொல்வது ஸ்ரீருத்ரத்தை சொல்வதற்கு ஒப்பாகும். எங்களுடைய மரபு இந்த விதமாக இந்த தெளிவு, இந்த பலவிதமான விதமான தெளிவுகள் இதில் இருக்கின்றது. இதிலே வந்து இறைவனுடைய செய்தியை நாங்கள் சொல்வதால தான், நாங்கள் சமயத்தினுடைய செய்தியை விட இறைவனுடைய செய்தி அதைத்தான் மெய் என்று சொல்லுவார். மெய் என்றால் உண்மை. அந்த உண்மையை சொல்லுவதனாலே தான் இது எல்லாருக்கும் எல்லா சமயத்துக்கும் எடுத்துக்கொள்ளக்கூடியதாகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கின்றது. மற்றதெல்லாம் உலகத்திலே மாறுகின்ற விஷயம் இருக்கு. விஞ்ஞானம் இருக்குது, அது மாறும். இன்றைக்கு இருக்கிற மருத்துவம் வேறை, நாங்கள் படிக்கின்ற பொழுது இருந்த மருத்துவம் வேறை, இன்னொரு 50 வருடத்துக்கு பிறகு வர போற மருத்துவம் வேறு. விஞ்ஞானம் மாறிக்கொண்டுதான் இருக்கும். ஆனால் இறைவன் மாறாமல் இருக்கின்றான். மாறாமல் இருக்கின்ற உண்மையை அறிவதுதான் மெஞ்ஞானம். இதுதான் சொல்லுவார், மாற்றமாம் பையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்ற நே தேற்ற தெளிவே. இந்த மாறிக்கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தில ஒவ்வொரு விதங்களான வருகின்ற அறிவுகளினுடைய தேற்றமே முடிவே தேற்ற தெளிவே, முடிவுகளின் முடிந்த முடிவே, தி அல்டிமேட் ஆஃப் ஆல் தி ட்ரூத் வி லேர்ன். அதான் சொன்னார், தேட்டனே தேட்ட தெளிவே என்று அவர் சொல்லுங்கள். இப்படியாக இதை அடுத்ததாக சிவயோக சுவாமிகளுடைய குரு பூஜை வருகின்றது. அடுத்த சனிக்கிழமை மார்ச் மாதம் 23ஆம் தேதி ஆயிலிய நட்சத்திரம், பங்குனி மாதத்து ஆயிலிய நட்சத்திரம் அவருடைய குரு பூஜை. ஒவ்வொரு மாசமுமே யோக சுவாமியுடைய அடியார்கள் ஆயிலிய நட்சத்திரத்தை தன்னுடைய குரு பெருமானுடைய குரு பூஜையாக நினைப்பார்கள். பங்குனி ஆயிலியத்திலே தான் அவருடைய சிவப்பு ஆனபடியினாலே அது அவருடைய மகா குரு பூஜையாக அவர் திருவடி சமாதி அடைந்த நிலையாக அதை கொண்டாடப்படுகின்றது. கனடாவிலேயும் அதை கொண்டாடுகின்றார்கள். சிவயோக சுவாமிகள் எங்களுடைய இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு, இன்றைக்கு ஆன்மீகம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு, சிவராத்திரி விழாவிலே இவ்வளவு சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றால் அதனுடைய அடித்தளம் அங்கே இருந்துதான் தொடங்கியது. யாழ்ப்பாணத்திலே அவர் 1872ஆம் ஆண்டு தோன்றினவர். மே மாதம் 29ஆம் தேதி மாவட்டபுரத்திலே தோன்றினவர். தகப்பனையாருடைய பெயர் அம்பலபாணர், தாயாருடைய பெயர் சின்னாட்சி. அங்கே இருந்து ஆரம்பத்திலே அவர் அங்கே கல்வி கற்றார், மிஷனரி கல்வியிடம் கல்வி கற்றார். பிறகு சென்ட் பேட்ரிக்ஸ்ல
அவருடைய தாயும் தகப்பனாரும் அவர்கள் மறைவு எய்திய பின்னர் அவர் பாண்டியன் தாழ்விலே தன்னுடைய அவருடைய மாமியார் வீட்டிலே வந்து இருந்து படித்திருக்கின்றார்.
ஆமா, அப்புறமாக அவர் அரசாங்க சேவையிலே அமர்ந்திருக்கின்ற
களஞ்சிய பொறுப்பாளர்,
களஞ்சிய பொறுப்பாளர் இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்,
கிளிநொச்சியிலே
அமர்ந்திருக்கின்றார். அவர் கிளிநொச்சியிலே இருநமட குளம் எல்லாம் அவருடைய பாதம் பட்ட இடம்.